ஓம் சிவாய நமன். சைவம்டா ஆர்கே. அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட் பயன். தலைப்பு 8 அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருவருட் பயன் என்ற சாத்திரத்திலே 8 அதிகாரமாகிய இம்புரு நிலையினை சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. இன்புறு நிலை என்ற இந்த அதிகாரத்திற்கு உரையாசிரியர் நிரம்பழகி தேசிகர் கொடுக்கின்ற விளக்கமாவது, இன்புறு நிலை அதாவது ஆன்மலாபம் அடையும் முறைமை. ஆன்ம சுத்தி கூறி பின்னர் அதனால் எய்தும் பயன் கூறினவையின் மேலே அதிகாரத்தோ மேலே அதிகாரத்தினோடு இதற்கு இயைபுமை அறிக என்று அதிகார இயைபு காட்டி இன்புறு நிலை என்ற அதிகாரத்தின் பொருளை சிறப்பாக விளக்குகின்றார். நூலாசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் 7 அதிகாரமாக உயிர் விளக்கம் என்ற அதிகாரத்தை வைத்தனர். உயிர் விளக்கம் அதாவது உயிர் விளக்கம் பெறுது. எப்போது ஒரு பொருள் நன்கு விளக்கம் பெறும் என்றால், அந்த பொருளை மறைத்திருந்த மாசு நீங்கியது என்றால் அந்த பொருளானது தன் உண்மை நிலையை அடையும். அதுபோல ஆன்மாவை ஆணவமலம் என்ற மாசானது முழுமையாக மறைத்திருந்தது. இதற்கு சொல்லுகின்ற ஓமை சாத்திரங்களிலே ஆணவமலம் ஆன்மாவை எவ்வாறு மறைத்துள்ளது என்பதற்கு பல ஓமைகள் சொல்வார்கள். அதிலே ஒன்று என்னவென்றால், அந்த நெருப்பினை விறகு மறைத்திருப்பது போல என்று சொல்வார்கள். சிவஞான போதத்திலே 4 சூத்திரத்திலே உதாரணம் என்பா உண்டு இந்த ஓமை அருமையாக கூறப்படும். மாயா தனு விளக்கா மற்றுள்ளம் காணாதே, ஆயாதாம் ஒன்றை அதுவதுவாய் வியாதே, வன்னிதனை தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம் போல். வன்னிதனை தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம் போல் தன்னை மலம் அன்று அணிதல்தான் சொல்லியுள்ளோம். வன்னி என்பது என்னவென்றால் நெருப்பு. காட்டம் என்பது விறகை குறிக்கும். விறகானது நெருப்பை தன்னோடு ஒன்றாக சேர்த்து அந்த நெருப்பே இல்லை என்னும்படி அந்த விறகானது நெருப்பை தன்னுள் அடக்கியிருப்பது போல, ஆணவமலமானது உயிர் என்ற ஒரு பொருளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அந்த உயிரினுடைய அறிவை அப்படி முழுமையாக மறைத்துள்ளது என்று இவ்வாறு சுவையான போதத்து உதாரணம் என்பார். ஆகவே அப்படி ஆணவமலத்தாலே மறைக்கப்பட்டுள்ள அந்த ஆன்மா முத்தி நிலையிலே அந்த ஆணவமலம் நீங்கும் போதுதான் இந்த ஆன்மா விளக்கம் அடைகிறது. தன்னுடைய வியாபகத்தன்மையை அது பெறுகின்றது. அது சிவபெருமான் திருவருளால்தான் உயிருக்கு மல நீக்கமும் விளக்கமும் சித்திக்கின்றது. ஆகையினாலே ஆணவத்திலிருந்து நீங்கி உயிர் விளக்கமடைகின்ற நிலையிலே அந்த ஆணவமாகிய மாசு நீங்கிவிட்டதனாலே அந்த ஆன்மா சுத்தமடைந்த ஆன்மா என்று கூறப்படும். ஆகவே அந்த நிலை ஆன்ம சுத்தி என்று சொல்வார். இந்த நிலை எவ்வாறு கைகூடுகின்றது என்றால், ஆணவத்திலிருந்து நீங்கிய துணையால் மட்டுமன்று உயிரால் ஒன்றை சாராமல் இருக்க முடியாது. ஆணவனத்தை சார்ந்தே கிடந்த உயிர் அதிலிருந்து நீங்கி தனித்து இருக்க முடியாது. அது சித்தாந்தத்திலே ரொம்ப முக்கியம். துறவு என்ற அதிகாரத்திலே ஆசிரியர் திருவள்ளுவர் தேவநாயனார் துறவை வலியுறுத்தி 9 குரட்பாக்கள் சொல்லிவிட்டு 10 குரட்பாவிலே சொல்வார் பற்றுக என்று சொல்வார். 9 குரட்பாக்களிலே பற்றை விடுக என்று சொன்ன வள்ளுவ பிறந்தகை 10 குரட்பாவிலே பற்றுக என்பான். அதிகாரம் துறவு. அந்த துறவு அதிகாரத்தில் ஒவ்வொரு குரட்பாவிலும் பற்றினால் வருகின்ற தீங்கை தான் சொல்லியிருக்கின்றார். சொல்லிட்டு 10 குரட்பாவில் பற்றுக என்றார். அதுதான் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் இப்போது கொண்டிருக்கின்ற பற்று இருக்கின்றதே இந்த உலகப்பற்று தான் விடத்தக்கது. சிவச்சார்பு இருக்கின்றதே அந்த சிவச்சார்பு நமக்கு இன்றியமையாதது. ஆகவே சிவத்தை சாராமல் நாம் உலகத்தை துரத்தல் என்பது கேவலாவத்தில் தான் உண்மை. ஆக அந்த கேவலாவத்து என்பது ஆணவ மனத்தோடு அழுதி கிடப்பது. அந்த ஆணவ மனச்சார்பு இருக்கும் வரை நமக்கு சிவபெருமான் நம்மை பக்குவப்படுத்தும் பொருட்டு பிறவிகளை அருளிக்கொண்டுதான் இருப்பார். வினைக்கீடாக பிறவிகளை அருள்வார். அந்த ஆணவன நீக்கம் எப்போது வரும் என்றால், உயிருக்கு சிவச்சார்பினுடைய இன்றியமையாமையினை உயிர் உணரும் பொழுது சிவபெருமான் தம் திருவருளால் உயிருக்கு மன நீக்கத்தை ஏற்படுத்தி அந்த உயிரை தம்மோடு ஏகனாகி தமது பணியிலே நிற்க செய்வார். தான் ஏகனாக இறைவனை நின்றோம். ஆகவே இந்த ஆன்மா முத்தி நிலையிலே சிவத்தோடு ஒன்றுபட்டு ஏகனாகி தன் பணி தன் செயலெல்லாம் சிவன் செயலே என்று இறைவனை நிற்கும் பொழுதுதான் அதற்கு ஆணவ மலம் முற்றிலுமாக நீங்கும். அப்போதுதான் அது சுத்தி அடைந்த ஆன்மா, ஆன்ம சுத்தி என்ற நிலை. ஆகவே ஆன்ம சுத்திக்கு அப்புறம் என்ன அப்படின்னா சிவபோகம்தான். அதாவது நோயிலிருந்து நீங்கி சுத்தமடைந்தவன் உணவை உண்பதற்கு தகுதியானவன். நோயில் இருக்க வரைக்கும் மருந்தை தான் சாப்பிடும். ஆணவமாக நோயை இந்த ஆன்மா கொண்டிருந்ததுனாலே அது வினைப்பலன்களாகிய மருந்தையே உண்டுவது. சில மருந்து கசக்கும், சில மருந்து இனிக்கும் மாதிரி வினைப்பலன்கள்ல இன்பம் சுவையாகவும் துன்பம் கசப்பாகவும், ஆனா ரெண்டும் மருந்து தான். ஆணவ நோய் நீங்கிய பிறகு அதற்கு உணவு, உணவுதான் உரியது. மருந்து எல்லாம் நோய் நீங்கும் வரை சாப்பிடக்கூடியது, உணவுதான் நிரந்தரமானது. அத மாதிரி வினைப்பழங்கள் எல்லாம் ஆணவமலத்தின் வலிமை குன்றும் வரை வினைப்பழங்கள் நுகர வேண்டும். ஆணவத்தின் வலிமை குன்றி குருவருள் கிட்டிவிட்டது என்றார், அப்புறம் சிவபோகமாகிய அந்த திரு அமுதத்தினை உண்ணுகின்ற தகுதியினை ஆன்மா பெறுகின்றதே அந்த சிவபோகத்தை அனுபவித்தார். அதுவே பேரின்பமா, அந்த பேரின்ப நிலையைத்தான் இந்த அதிகாரத்திலே இன்புற நிலை என்று சொல்கின்றார். நம்முடைய ஞானிகள் இதைத்தான் இன்பம் என்று உடன்பிடுகின்றார்கள். இதுக்கு முன்னால உலக பிறவியில இப்படி எல்லாம் அந்த உயிர்கள் இருந்தன சொன்னாங்க, இன்பம் அந்த சொல்லல. அதைத்தான் நாம சிந்திக்கணும். எப்போது சிவபிரானோடு ஏகனாகி இறைவனை நின்று அந்த முத்தி நிலையினை ஆன்மா எய்துகின்றதோ அப்போது அனுபவிக்கின்றதே அந்த ஆன்மா சிவ போகம் என்ற ஒரு போகத்தை, அதைத்தான் இன்பம் என்று ஞானிகள் உடன்பிடுகின்றார்கள். ஆகவே இந்த அதிகாரத்திற்கு இன்புறு நிலை என்று பெயர் கொடுத்தார். ஆகவே உயிர் விளக்கம் என்ற சென்றை அதிகாரம் அது ஆன்ம சுத்தியினை குறிக்கின்றது. இந்த அதிகாரமானது அந்த ஆன்ம சுத்தி பின் எழுதக்கூடிய ஆன்ம லாபம் என்று சொல்லக்கூடிய சிவபோகத்தை குறிக்கின்றது. அதிலே முதற் குழப்பாவை பார்த்தோம் என்றால், இன்புறுவார் துன்பார் இருளின் எழும் சுடரின் பின் புகுவார் முன்புகுவார் பின். ஆக இந்த பின் முன் என்ற சொற்கள் மாறி மாறி வந்திருக்கின்றன. அதாவது இன்புறுவார், இன்புறுவார் என்று சொல்லும் பொழுது முத்தி இன்பத்தினை நுகர்வார்கள். யார் நுகர்வார்கள் முத்தி இன்பம் யார் கிடைக்கும்? துன்பார் இருளின் எழும் சுடரின் பின்புகுவார் என்று சொன்னார். அதாவது துன்பார் இருள், இருள் என்பது ஆகுபெயராக ஆணவ மலத்தை குறிக்கும். துன்பார் இருள் என்று சொன்னார், ஆணவ மலம் துன்பத்திற்கு தான் காரணமாக இருக்கும், துன்பத்தை தான் விளைவிக்கும். ஆகவே அந்த ஆணவ மலத்தை, துன்பத்தை விளைவிக்கக்கூடிய ஆணவ மலத்தை தான் துன்பார் இருள் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இந்த துன்பம் நிறைந்த ஆணவ இருள் இருக்கின்றதே, அந்த ஆணவ இருளை ஒடுக்கி திருவருள் ஒளியானது மேலிடுகின்றது. முத்தி காலத்தில் திருவருள் ஒளியானது மேலிட்டு ஆணவ இருள் அடக்கப்படுகிறது. அந்த திருவருளின் ஒளியின் பின்னால் செல்பவர்கள் முத்தி இன்பத்தை வருவார்கள். அதற்கு திருவருள் ஒளியின் பின்னால் செல்பவர்கள் என்றால் நம்முடைய மலச்சார்பை நம்மால் நீக்கிக் கொள்ள முடியாது. திருவருள் தான் இந்த மலச்சார்பை நீக்கி இருக்கின்றது. இந்த மலச்சார்பை நீங்கியதால் நமக்கு துன்பம் நீங்குகின்றது. ஆனால் திருவருள் நமக்கு துன்ப நீக்கத்தை மட்டும் தரவில்லை, துன்ப நீக்கம் இருக்கின்றதே அதுவே ஒரு பெரிய ஒரு நமக்கு பெரிய லாபம். என்ன லாபம்னா, நம்மால நீக்கிக் கொள்ள முடியாத துன்பத்தை, நம்மால நீக்கிக் கொள்ள முடியாத அந்த ஆணவ துன்பத்தை நாம என்ன வேணாலும் நீக்க முடியாது. சிவபெருமான் ஒரு நாள் தான் நீக்க முடியும். சிவபெருமான் பரம்பொருள் நாம வந்து அதற்கு பல தத்துவ அடிப்படைகள் வைத்திருக்கு. ஆணவ மலச்சார்பை என்றுமே இல்லாதவன் சிவபெருமான். அனாதியே ஆணவ மலச்சார்பு உடையவாய் இருப்பவைகள் ஆன்மாக்கள். அந்த ஆன்மாக்களுடைய மலச்சார்பை சிவபெருமான் ஒருவனே போக்க வல்லவன், ஏனையோர் யாரும் போக்க வல்லவர் கிடையாது. ஏன்னா ஏனையோரும் அந்த ஆணவ மலச்சார்பு தான் அழிஞ்சு கிடக்கின்றார்கள். ஏனையோரும் சிவபெருமான் அருளால் தான் அந்த மலச்சார்பு வந்து நீங்கிக் கொள்ள முடியும். ஆகவே நம்மால் நீக்கிக் கொள்ள முடியாத ஒன்றை ஒருவன் தானாகவே கருணையோடு நம்மை பிறவிகளிலே செலுத்தி பக்குவப்படுத்தி அந்த மலத்தை நீக்குகின்றான் என்றால் அதுவே நமக்கு பேருதவி. ஆனால் அதனோடு மட்டும் இல்லாமல் அந்த துன்ப நீக்கத்தை மட்டும் செய்யாமல் இன்ப ஆக்கத்தையும் அருள்கின்றான், இன்னும் சிறப்பு. ஆகையினாலே இப்படி நமக்கு துன்ப நீக்கத்தையும் திருவருள் தான் செய்கின்றது, இன்ப ஆக்கத்தையும் செய்கின்றது. ஆகவே திருவருளின் வழி நிற்றலை தவிர நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. அந்த திருவருளே கதி என்று அந்த திருவருளை பணிந்து போற்றுபவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள்தான் திருவருளின் பின் செல்பவர்கள். திருவருளின் பின் செல்பவர்கள் தான் முத்தி இன்பத்தை பெறுபவர்கள். தம்மை தலைமையாக நினைக்கின்றவர்கள் இருக்கிறார்களே, ஆக மலநீக்கம் பெற்றோம். சிவபிரானும் மலநீக்கம் இல்லா மலநீக்கம் உடையவன், அவனுக்கும் மலச்சார்பு இல்லை, எனக்கும் மலச்சார்பு இல்லை, ஆகவே சிவத்துக்கு சமமான நிலையினை அடைந்து விட்டோம் என்று அந்த நிலையிலே தன்னை வியந்து தனக்கு தலைமைப்பாடு ஒன்றை ஏற்படுத்த நினைப்பிருக்கின்றார்களே, அவர்களுக்கு முத்தி இன்பம் கிடைக்காது. அதான் அந்த சிவ சமவாதம் என்ற அந்த கருத்து இருந்ததென்றால், அந்த பசுஞான சார்பு இருந்ததென்றால், அவர்களுக்கு சிவபோகமாகிய முத்தி பேரின்பம் கிட்டாது. திரு சுடரின் பின்புகுவார் தான் இன்புறுவார். சுடர் என்று சொன்னது திருவருளை, இருள் சொன்னது ஆனமனத்தை. ஓமையாக சொல்வார்கள், இந்த ஓமைகளே எங்க ஆகுபேராக வைத்திருந்தால் அது ஓமை ஆகுபேர்னு சொல்வார்கள். சுடர் என்பது திருவருள், இருள் என்பது ஆணவமரம். இருளில் எழும் சுடர் என்றால் அந்த இருளை ஒடுக்கி எழுகின்ற சுடர், ஆணவமரத்தை ஒடுக்கி மேலிடுகின்ற திருவருள். அதன் பின்புகுவார் இன்புருவார். அந்த திருவருள் வழியிலே நிற்பவர்கள் அருளாலன்றி, அவன் அருளாலன்றி ஒன்றையும் செய்யானாகவே, அஞ்ஞான கண்மம் பிரவேசியா என்று சிவஞான போதன் அவன் அருளை மறந்து அவர்கள் ஒருபோதும் இருக்க மாட்டார். அருளை போற்றி அந்த அருளுடைய தலைமையையும், அருளின் வழி நின்றால் என்று நமக்கு உய்வில்லை என்று தன்னுடைய அந்த உண்மைகளையும் உணர்ந்து இருப்பவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்குத்தான் முத்தி பேரின்பம் கிடைக்கும் என்று சொன்னார். இருளின் எழும் சுடரின் பின்புகுவார் இன்புகுவார், முன்புகுவார் பின் என்று அதன் பிறகு உள்ளது. அதாவது முன்புகுவார்னா இதற்கு முந்தைய பிறவிகளிலே, பக்குவம் வராத பிறவிகளிலே தன்முனைப்போடு இருந்து ஆணவமலத்தின் வழியிலே சென்று வினைகளை ஈட்டி துன்புற்றார்கள் அல்லவா, அப்படி துன்புற்றவர்கள் இந்த முத்தி காலத்திலே திருவருளின் பின் செல்பவர்களாக விளங்கி இன்புறுவார்கள் என்று பொருள்கொள்ள வேண்டும். ஆகவே இறுதியிலே முன்புகுவார் பின் என்று உள்ளது அல்லவா, அதிலே முன்புகுவார் என்றால் இந்த முத்தி அடைவதற்கு முன்னாலே முந்தைய பிறவிகளிலே அவர்கள் தன்முனைப்போடு இருந்து வினைகளை ஈட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த திருவருளை பின்னிட்டு தாம் முன்னே தன் தலைமைப்பாடு கொண்டு விளங்கினார்கள். அருளை மறந்து எல்லா செயல்களும் சிந்தனைகளும் தன்னாலே நிகழ்கின்றன என்று கருதி வந்தார்கள். அப்படி கருதி துன்புற்ற அந்த உயிர்கள் இந்த முத்தி காலத்திலே திருவருளின் பின் சென்று, என அந்த ஆணவ இருள் திருவருளை உணரவிடாமல் தடுத்து வந்தது, வினைப்படங்களில் உகர்ந்து பக்குவப்பட்டதனாலே அந்த ஆணவமலம் வழிகுன்றி திருவருளானது மேலிட்டு, அந்த மேலிட்டு விளங்குகின்ற திருவருளின் பின் சென்று இந்த அன்பர்கள் முத்தி பேரின்பத்தினை துய்க்கின்றார்கள் என்று அருமையாக கூறினார். ஆகவே திருவருளின் பின் செல்லுதல் தான் ஏகனாக நின்றது. நம்முடைய ஆதீன வித்வான் சிவத்திரு வத்வேல்முதி அவர்கள் இந்த குரட்பாவினை சிவஞான போதத்து பத்தாஞ்சூத்திரத்தோடு இணைத்து வைத்து காண வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். இப்பாட்டை அவனே தானே ஆகிய அன்னரி ஏகனாகி என்னும் சிவஞான போத சூத்திரத்தோடு புடைவிட வைத்திருக்காங்க என்று சொல்கிறார். அதாவது அருளின் பின் செல்லுதல் என்று இருக்கிறது அல்லவா, அதுதான் வந்து அங்கு ஏகனாக நின்ற. அடுத்த குரட்பாவிலே நாம் பார்த்தோம் என்றால், இருவர் மடந்தையருக்கு என்பயன் இன்புண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின். அதாவது இந்த திருவருளின் பின் சென்றால் அருள்ஞானத்தின் பயன் பாச நீக்கம் சிவப்பேறு என இரண்டு. அதாவது திருவருள் இரண்டு பயன்களை நமக்கு அருள்கின்றது என்று பார்த்தோம். ஒன்று துன்ப நீக்கம், இன்னொன்று இன்ப ஆக்கம் என்று பார்த்தோம். துன்ப நீக்கம்னா துன்பத்துக்கு காரணம் இந்த ஆணவமலம் தானே, ஆணவமலத்தை நீக்குதல் துன்ப நீக்கம். சிவபெருமானை பெறுதல் அது இன்ப ஆக்கம், சிவ பேரு என்று சொல்வார்கள். சிவ பேரு இன்ப ஆக்கம். ஆகவே திருவருள் ஞானம் இரண்டு பயன்களை தருகின்றது. துன்பத்திற்கு காரணமாகிய பாசத்தை நீக்குதல் ஒன்று, பேரின்ப பொருளாகிய சிவத்தை அருள்தல் ஒன்று. சிவப்பேரு, பாச நீக்கம், சிவப்பேரு என இரண்டு பயன்களை நம்முடைய திருவருளானது வழங்குகின்றது. அதான் பயணியல் என்ற அதிகாரத்திலே சிவஞான போதத்தின் சித்தியாரிலையும் பார்த்தா பயணியல் அதிகாரம் மூன்று சூத்திரங்கள் உள்ளன. பத்தாம் சூத்திரம், பதினொன்றாம் சூத்திரம், பன்னெண்டாம் சூத்திரம். அதுல பத்தாம் சூத்திரம் பாச நீக்கம், பதினோராம் சூத்திரம் சிவப்பேரு. அதான் அந்த பயன்கள் இரண்டாக வகுத்துக் கொண்டு பத்தாம் சூத்திரம் பாச நீக்கம் என்ற பயனை சொல்கின்றது, பதினோராம் சூத்திரம் சிவப்பேரு என்ற பயனை சொல்கின்றது, பன்னெண்டாம் சூத்திரம் இந்த பயனை பெற்றவருடைய தன்மையை சொல்கின்றது. ஆக பயன்கள் இரண்டாக சொல்வார்கள். ஆன்மா முதற்கண் திருவருளை தலைப்பட்டு அந்த திருவருளோடு ஒன்றும், திருவருளோடு ஒற்றுத்தி நிற்கும். அப்புறம் அந்த திருவருள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த திருவருளானது தனக்கு முதலாக விளங்கக்கூடிய சிவத்தோடு அந்த ஆன்மாவை ஒன்றுவிக்கும். ஆகவே அப்படி திருவருளோடு ஒன்றி நிற்கின்ற அந்த நிலையினை துரிய நிலை என்று சொல்வார்கள். துரிய நிலைனா இந்த சுத்தாவத்தில் நிம்மல துரியம் என்று சொல்ல வேண்டும். நாம மலச்சார்போடு இருக்கின்ற நாம் எல்லாம் அஞ்சு அவத்தைகள் அடைகின்றோம். அதுல நான்காம் அவத்தை பேருறக்கம் சொல்லப்படும், அத துரியம் தான் சொல்வார்கள். இந்த துரியம் வேறு, இது மலச்சார்போடு கூடிய அவத்தை. சுத்த அவத்தைகளிலும் ஐந்து சொல்வார்கள், நின்மல நனவு, நின்மல கனவுன்னு சொல்வார்கள். அதுல நின்மல துரிய நிலை, அத மணிவாச பெருமான சொல்லும் போது துரிய நிலை கடந்து போந்து சொல்வார்கள். ஆகவே அந்த திருவருளோடு ஆன்மா ஒற்றி திரிற்றல் துரிய நிலை, அருள் துரியம் இது, நின்மல துரியம். இது அருணோதயம் போன்றது என்று சொல்வார்கள். அருணோதயம் என்பது சூரிய உதயத்துக்கு முந்தைய நிலை, சூரியன் தோன்றியிருக்காது, அதனுடைய கதிர்கள் வெளிப்பட்டு விடும், அதான் அருணோதயம் என்பார். இன்னதுதான் அந்த துரியத்தை கடந்த துரியாதீனம் இருக்கின்றதே, அது எப்படிப்பட்ட நிலை என்றால், அருளோடு ஒற்றித்து நின்ற ஆன்மாவை அருள் என்ன செய்கின்றது, சிவத்தோடு, தனக்கு முதலாகிய சிவத்தோடு ஒன்றை வைக்கின்றது. அருள் திருவருளானது கிரணங்கள் போல, கதிர்களை போல, சிவமானது சூரியனை போல, அப்படி கொண்டு திருவருளோடு ஒற்றித்திருக்கின்ற நிலை இந்த அருணோதயம் போன்றது. ஒரு சிவத்தோடு ஒற்றிருக்கின்ற நிலை இருக்கின்றதே, அதுதான் அந்த துரியம் கடந்த பேரின்ப துரியாதீத நிலை, அதான் நிட்டை கூடுதல். அதுல அந்த துரியாதீத ஆனந்த நிலை இருக்கின்றதே, அதுதான் சிவப்பேராகிய இன்புறு நிலையாகும். அதனைத்தான் ஆன்ம லாபம், சிவபோகம் என்றெல்லாம் சொல்வார். முன்னையதை என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அதாவது அருளோடு ஒற்றி நிற்றலை சிவயோகம் என்று சொல்வார்கள், துரிய நிலை சிவயோகம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆகையினாலே அந்த முத்தி பேரின்பம் எப்போது வெளிப்படும் என்பது என்று சொன்னால், அருளோடு ஒற்றித்து நிற்பதனாலே ஒரு சுகப்பிரபை தோன்றலாம். ஆனால் அந்த முத்தி பேரானந்தம் என்பது, முத்தி பேரின்பம் என்பது அந்த அருளின் துணை கொண்டு சிவத்தோடு கலக்கும் பொழுதுதான் முத்தி பேரின்பம் தோன்றும் என்பதை பிரிது மொழிதரணியிலே வைத்து, இருவர் மடந்தையரால் இன்பம் தோன்றாது, ஒருவன் ஒருத்தியினால்தான் இன்பம் தோன்றும் என்று பிரிது மொழிதரணியிலே சொல்லிவிட்டு போயிட்டார். நானும் அதை கொண்டு இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறு இந்த பாடலிலே நாம் பார்த்தோம். அடுத்த குரட்பாவிலே, இன்புதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்பகணம் ஆதலினால் இல் என்று கூறுகின்றோம். ஏன்னா சென்ற குரட்பாவிலே இன்புண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின் என்று குறிப்பிட்டார். ஆகவே அந்த ஓமையை அப்படியே நாம் கொள்ளக்கூடாது என்பதனை இந்த பாடலிலே அறிவுறுத்து வென்றார்கள். அதைத்தான் நம்முடைய ஆதீன வித்வான், நம்முடைய சிவத்திரு வஜ்ரவேறு முதலியார் அவர்கள் அவர்கள் குறிப்பு தருகின்றார்கள். விளக்க குறிப்பிலே, மேலை செய்யுளில் அதாவது முந்தின பாட்டில், இன்புண்டாம் ஒருவன் ஒருத்தி உரின் என கூறினவை பற்றி தோன்றும் வினாவை விடுக்கின்றது. ஆகவே ஒருவன் ஒருத்தி உரின் இன்புண்டாம் என்று சொன்னால், அது பற்றி அந்த ஓமை பொருளை அப்படியே வைத்துக் கொண்டு சிவத்துக்கும் இன்பம் உண்டோ என்ற தடையினை இந்த குரட்பாவானது மறுத்துரைக்கின்றது. ஆன்மாவுக்கு மட்டும்தான் முத்தி பேரின்பம், சிவத்திற்கு அனுபவம் என்பது கிடையாது. அந்த மிக முக்கியமான சித்தாந்த உண்மையினை இந்த குரட்பா தான் எடுத்துரைக்கும். இன்புதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்பகணம் ஆதலினால் இல் என்று சொன்னார். தன்னை வந்து அடைகின்ற ஆன்மாக்களுக்கு பேரின்பத்தை வழங்கக்கூடிய பேரானந்த பொருளாக சிவபெருமான் இருக்கின்றார். அவர் அனுபவ பொருளாகத்தான் இருக்கின்றார். ஆகையினாலே அவருக்கு அனுபவம் கிடையாது. சிவபெருமான், சிவபெருமானுடைய வடிவமே ஆனந்தமயம் ஆகையினால் அவர் தானே தன்னை அனுபவிப்பதில்லை. இன்னொரு பொருளை சார்ந்து இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நிலை சிவபெருமானுக்கு கிடையாது. பேரானந்த பொருள் அவர் ஒருத்தர் தான், மற்றதெல்லாம் இன்பம் தருவது போல துன்பம் தரக்கூடியவைதான். இப்ப தானே பேரானந்த பொருளா இருப்பதனால தன்னைத்தானே அனுபவித்தல் இல்லை என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அவருக்கு உருவம் இன்பகணம் ஆதலினால் இல் என்ன இன்ப அனுபவம் அவருக்கு இல்லை, அவருக்கு எந்த அனுபவமும் கிடையாது, அனுபவம் கடந்த பரம்பு. ஆகவே முத்தி நிலையிலே முத்தியடைந்த ஆன்மா சிவானந்தத்தை நுகரும், சிவபெருமானுக்கு அந்த அனுபவம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார்கள். நம்முடைய திருவாசகத்திலே பார்த்தோம் என்றால், தந்ததும் தன்னை கொண்டதன் தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதினை பெற்றதென்று என்பார். நான் உன்னிடம் பெற்றது என்னது? அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். என்னிடமிருந்து நீ என்ன பெற்றாய் என்றால் யாது நீ பெற்றதொன்று என்பார். என்னிடமிருந்து நீ என்ன பெற்றாய்? ஒன்றும் பெறவில்லை. உன்னிடமிருந்து நான் பேரானந்தத்தை பெற்றேன் என்று சொல்லி அந்த முத்தி இன்பத்தை அனுபவிக்கின்ற அந்த அருளாசிரியருடைய திருவாக்கே நமக்கு சான்றாகும். அவர்கள் முத்தி இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சீவன் முத்தர்கள், நம்முடைய மாணிக்கவாச சுவாமிகள் சீவன் முத்தர்களாக விளங்கியவர்கள். ஆகையினாலே அவர்கள் சொல்லும் பொழுது, இன்பால் அடியேன் பேரின்பத்தை பெற்றேன், ஆனால் என்னிடமிருந்து நீ பெற்றது என்னதான் உள்ளது? ஒன்றுமில்லை என்று சொல்லி நமக்கு பரம பிரமாணமாக அருளி செய்துள்ளார்கள். அடுத்த குரட்பாவிலே, தாடலை போர் கூடி அவை தாமிகளா வேற்றின்ப கூடலை நீ ஏகமென கொள். அதான் அந்த முத்தியில வந்து சிவமும் ஆன்மாவும் ஒன்றா இரண்டா என்று ஒரு கேள்வியை எழுப்பி அதை நாம் நன்கு சிந்தித்து உணர வேண்டியது மிக முக்கியமாகும். ஏன்னா ஒரு சாரார் என்ன சொல்கிறார் என்றால், எப்போதுமே பொருள் ஒன்று சொல்வர் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பக்கம், ஆனால் உயிர் வேறு சிவம் வேறுன்னு சொல்பவர்கள் கூட முத்தி நிலையில வந்து சொல்லும் பொழுது நீரும் நீரும் இணைந்தார் போல, நீரும் நீரும் இணைஞ்சிட்டா அப்புறம் எல்லாம் ஒரே நீர் தான். ஆகவே அங்கே இரண்டு நீர் இல்லை, இணைஞ்ச பிறகு ஆற்று நீர் போய் கடல் நீர் இணைஞ்சிட்டா அவ்வளவுதான், எல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் ஆற்று நீர் ஒன்று இல்லை. அது மாதிரிதான் உயிர் சிவத்தோடு கூடிட்டா அப்புறம் உயிர்னு ஒரு பொருளே இல்லை, பொருளே ஒன்றாயிரு என்று இவ்வாறுலாம் சொல்வார்கள். ஆனால் சைவ சித்தாந்தம் படிக்கின்ற நமக்கும் கூட சில இடங்களிலே இப்படி முத்தி நிலையிலே உயிரானது சிவத்தோடு கலப்பதற்கு நாமும் வந்து இந்த மாதிரி ஆற்று நீர் போய் கடல் நீரில் கலப்பது போல சொல்கின்றோமே, அலைகடலில் சென்றடங்கும் ஆறு போர் மீளாது உளவினரன் பாதத்தை உற்று என்று சுவிஞான போதமும் அதே ஓமையை வடிநூல் ஆசிரியர் முன்னிற நீர் சிறைமுறிய முடுகி ஓடி முன்னீர் சென்ற அந்நீராய் பின்னீங்கா முறைவோர் என்று வடிநூலாசியரும் எடுத்து சொல்லியுள்ளார்கள் என்றால், நாம் சொல்வது ஒரே ஒரு நோக்கம் பற்றிதான், எல்லாவற்றையும் முற்றுவமையாக நாம் கொள்ளக்கூடாது. ஒரு நோக்கம் பற்றி என்னவென்றால், முத்தி நிலையிலே சிவத்தை அடைந்த ஆன்மா அந்த நிலையிலிருந்து மீளாது தான் உடைய மீளாது என்று சொல்லி அங்கே சுஞான போதத்திலேயே குறிப்பிட்டார். சிவத்தை அந்த கடலை சார்ந்த ஆற்று நீர் திருப்பி மீண்டு எப்படி வராதோ, அதே போல சிவத்தை சார்ந்த ஆன்மா மீண்டு வராது, மீட்சி இல்லை. முத்தி நிலை என்பது அடைந்து திருப்பி மீண்டு வருகின்ற நிலை அன்று என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த ஓமை சொல்லப்பட்டுள்ளது. அதை முழுமையாக அந்த ஓமையை நாம் வந்து முற்றுமையாக நாம் கொள்ளக்கூடாது என்று நம்முடைய அருளாசிரியர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். அப்படியானால் முத்தியை அடைந்த பின்பு சிவத்தோடு ஒன்றிய பின்பு ஆன்மான ஒரு பொருள் இருந்தா அப்ப சிவம் ஆன்மான்னு ரெண்டும் பிரிந்து விளங்குமா என்று கேள்வி வரும். பிரிந்தும் விளங்காது. எப்படின்னா ரெண்டு பொருள்கள் பார்த்தா ரெண்டுதான், ஆனால் அவை ரெண்டு பொருள்கள் என்று சொல்லத்தக்க நிலையிலே இல்லாமல் ஒன்றாக கலந்து இருக்கும். அப்ப அதற்கு அருமையாக தமிழில் இருந்து ஓமை சொல்கிறார். இலக்கணம்லாம் வந்து இலக்கணத்தை புரிந்து கொள்வதற்கு என்னெல்லாமோ ஓமைகளை சொல்லி நாம சொல்ல வேண்டியது. ஆனா சைவ சித்தாந்தம் எப்படின்னா, சைவ சித்தாந்தத்துக்கு இலக்கணமே ஒரு கருவி நூல், சைவ சித்தாந்தத்துக்கு இலக்கணம் ஒரு கருவி, தமிழ் இலக்கணம். ஆகவே அந்த தமிழ் இலக்கணத்திலிருந்து ஒரு ஓமை எடுத்து சைவ சித்தாந்தம் சிறப்பாக சொல்லும். என்னவென்றால், ரெண்டு சொற்கள் புணர்கின்றன, தாள் தலை. புணரும்போது என்ன, தாள் என்பதனுடைய ஈற்றெழுத்தும் தாள் என்ற சொல்லும் தலை என்ற சொல்லும் உணரும் பொழுது, தாள் என்பதனுடைய ஈற்றெழுத்து இல் என்ற ஈற்றெழுத்தும் தலை என்ற சொல்லில் உள்ள அந்த தா என்ற முதலெழுத்தும் தான் புணர்கின்றன. இப்ப வந்து இரண்டு ரயில் பெட்டிகள் இதை பார்ப்போம். நாம வந்து பார்த்தோம் என்றால் ஒரு பெட்டியினுடைய ஒரு பெட்டி நின்று கொண்டிருக்கிறது, ஒரு ரயில் பெட்டி. இன்னொரு ரயில் பெட்டி அப்படியே வந்து அந்த முதல் ரயில் பெட்டியினுடைய பின்னால வந்து பொருந்துகின்றதுன்னு வச்சுக்கணும். முதல் ரயில் பெட்டி நிற்கின்றது, அடுத்த ரயில் பெட்டி அப்படியே அதை நோக்கி வந்து ரெண்டு ரயில் பெட்டியும் பொருந்துகின்றது. அப்ப எப்படி பொருந்தும்? ரெண்டு ரயில் பெட்டியுடைய முனைகள் தானே பொருந்தும். அத மாதிரி ஒரு சொல் நிற்கின்றது, கால் தலைன்னு ரெண்டு சொற்கள், கால் என்ற சொல் நிற்கின்றது, தலைங்கிற சொல் அதோட வந்து பொருந்துகின்றது. பொருந்தும் போது நிற்கின்ற சொல்லினுடைய கடைசி எழுத்தும் வருகின்ற சொல்லுடைய முதல் எழுத்துக்கும் தான் அங்க புணர்ச்சி. ஆகவே நாம மேலிருந்த வாரியாக பார்க்கும்போது ரெண்டு சொற்கள் புணர்வது போல நமக்கு தோன்றினாலும் உண்மையில் புணர்பவை அந்த முதல் சொல்லினுடைய ஈற்றெழுத்தும் இரண்டாவது சொல்லினுடைய முதல் எழுத்தும். இதுவே முதல் சொல்லை நிலைமொழி என்பார்கள், வருகின்ற அடுத்த சொல்லை வருமொழி என்பார். நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் தான் புணர்ச்சி. அதனாலதான் புணர்ச்சி விதிகளை போற எழுத்து இலக்கணத்தில் வைத்தார்கள். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம் என்றெல்லாம் இலக்கணத்தில் பிரிவுகள் இருக்கின்றன. அதுல எழுத்து இலக்கணம் சொல்லும் போதுதான் புணர்ச்சி விதிகளை சொல்கின்றார்கள். ஏன்னா இந்த ஈற்றெழுத்தும் அடுத்த சொல்லினுடைய முதல் எழுத்தும் தானே புணர்கின்றன. அப்போ என்னென்ன மாதிரி ஈற்றெழுத்துகள் இருந்து என்னென்ன மாதிரி வரமொழியில முதல் எழுத்துகள் இருந்தால் அது இந்த மாதிரி புணரும் என்று விதிகளை சொல்லியுள்ளார். அப்படி நாம் பார்க்கும்பொழுது இந்த தாள் என்பதனோடு என்ன அவசியம் தெரிந்து கொள்ளணும், இலக்கணத்தினுடைய இன்றியமையாமை இப்ப நாம இதிலே தெரிந்து கொள்ளலாம். முத்தியை சொல்லும் பொழுது இலக்கண விதியை தான் அங்க எடுத்துக்காட்டா சொல்றாங்க. அப்ப உன்னை எடுத்துக்காட்டா சொன்னோம்னா தெரிய ஒரு விஷயம் நமக்கு தெரியவில்லை, அதற்கு எடுத்துக்காட்டாக ஒன்றை சொல்கின்றார்கள். அப்ப அந்த எடுத்துக்காட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் நமக்கு பயிற்சி இல்லைன்னா அப்போ நாம சித்தாந்த சாஸ்திரங்களை வந்து நாம சிறந்த முறையிலே புரிந்து கொள்வது என்பது முடியாது. ஆகையினாலே நாம வந்து இந்த எப்படி சொற்கள் சேருகின்றன, இந்த பழைய நூல்களை எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு பயிற்சி நம்மிடம் வர வேண்டும் இன்றைய சைவ சித்தாந்த இளைஞர்களிடம் என்பதைத்தான் இது போன்ற எடுத்துக்காட்டுகள் நமக்கு உணர்த்துகின்றன. ஆகவே தாழ் தலை என்ற இந்த இரண்டு சொற்களும் சேரும் பொழுது காடலை என்று சேர்கின்றது. காடலை கால் என்பதனுடைய நீங்கி விடுகின்றது. வருமொழியில் அந்த தா தலையில உள்ள தா வந்து டானாவா மாறி காடலை. இப்ப தாழ் தலைன்னு ரெண்டு சொற்கள் இருந்தன, அவை சேர்ந்து எப்படி இருக்கின்றன, ஒரு சொல்லாக விளங்குங்க. இந்த தாடலில தாழ்ங்கிற சொல்லும் இருக்கிறது, தலைங்கிற சொல்லும் இருக்கின்றது, ஆனால் இரண்டும் வேறு வேறு சொல்லாக பிரிந்து விளங்காமல் தாடலை என்று ஒரு சொல்லாக ஒற்றுமைப்பட்டு நிற்கின்றது. அது பாருங்க சொற்கள் தேர்ந்தெடுப்பதை பாருங்கள். தாழ் தலை, கால் இறைவனுடைய திருவடி, தலைங்கும் போது அது ஆன்ம ஞானம், ஆன்ம ஞானம் ஆன்ம அறிவானது இறைவனுடைய திருவடி. சைவ சித்தாந்தத்திலே சிவபெருமான் திருவடி என்று சொன்னால் அது அவனுடைய திருவருள் தான், திருவருள் தான் திருவடினு சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த அருளிலே அந்த சிவத்திலே ஆன்ம ஞானமானது அடங்க வேண்டும், தாளில் தடையானது பணிந்திருக்க வேண்டும் என்று சொல்வது போல அருமையான சொல்லாட்சியும் எடுத்துள்ளார்கள். அதான் மேலும் சிறப்பு. ஆகவே தாழ் தலை என்னும் சொல் இரண்டும் தம்முள் பிரிந்து தோன்றாது, ஒன்றாக பொருந்தி விளங்குவது போல, அது போலத்தான் சிவமும் உயிரும் சிவமும் முத்தினிடையிலே ஒன்றுபட்டு விளங்குகின்றன. ஆகவே பொருள்கள் இரண்டு உள்ளன, ஆனால் உலகத்து பொருள்கள் போல அவை பிரிந்து விளங்குவதில்லை, ஒன்றாக கலந்து விளங்குகின்றன. ஆகவே முத்தினிடையிலே சிவமும் உயிரும் ஒன்றா இரண்டான்னு கேட்டா ஒன்றும் தான் இரண்டும் தான். எப்படி என்றால் கலப்பினால் ஒன்று, பொருளால் ரெண்டு. பொருளால் ரெண்டு, உயிர் வேறு சிவம் வேறு, வேறு வேறு பொருள் தான். ஏன்னா இன்பத்தை வழங்கும் பொருளாக சிவம் உள்ளது, இன்பத்தை பெறுகின்ற பொருளாக உயிர் உள்ளது. ஆகவே ஒரே பொருள் அப்ப அனுபவத்தை கொடுப்பவன் யார், அனுபவத்தை பெறுபவன் யார். ஆகையினாலே பொருள்கள் இரண்டுதான், ஆனால் ஒன்றாக கலந்திருக்கின்ற அந்த கலப்பினாலே ஒன்று என்று சொன்னார். இனி அடுத்த குரட்பாவிலே பார்த்தோம் என்றால் இதற்கனுடைய ஆதின வித்வான் அவர்கள் குறிப்பிலை சொல்கின்றார்கள். அதாவது காடலை போர் கூடல் மூன்றாக பிரித்துக் கொள்ள சொல்கின்றார். காடலை போர் கூடி அவை தாம் நிகழா வேற்றின்ப கூடலை இனி ஏகமனக்கோள் என்று சொன்னார்களே, அதை மூன்றாக கூட்டிக் கொள்கின்றார். காடலை போர் கூடல், இந்த வேற்றின்ப கூடல் இருக்கின்றதுலவா, அதை வந்து காடலை போர் கூடல், தாம் வேறு நிகழா கூடல், இன்பக் கூடல் என்று மூன்றாக பிரித்துக் கொள்கின்றார், தனித்தனியாக கூட்டிக் கொள்கின்றார்கள். அது தாழ் தலை என்ற சொற்கள் எப்படி கூடியிருக்கின்றோ அது மாதிரி ஆன்மாவும் சிவமும் கூடியிருக்கின்றன. அதான் தாழரை போர் கூடல். தாம் வேறு நிகழா கூடல், அதாவது ஒரு காலம் பிரியாது, வேறு வேறாக பிரிய முடியாத கூடல். அவரை இன்பக் கூடல், பேரின்பத்தை விளைவிக்கின்ற கூடலாகும் என்று இவ்வாறு மூன்றாக கூட்டிக் கொள்ள வேண்டும். தாம் நிகழா என்று சொல்லும் பொழுது என்னவென்றால் தாம் வேறு நிகழான்னு கூட்டிக் கொள்ளாதான். தாம் நிகழா வேற்று என்பன் இருக்கு, நிகழா வேற்று என்பதை வந்து வேறு நிகழா, அதாவது பிரிந்து தோன்றாத சிவமும் உயிரும் வேறு வேறாக பிரிந்து தோன்றாதபடிக்கு ஒன்றாக கலந்த கூடல், அதாவது ஏகம் என்பது ஒன்றாக கலந்திருக்கின்ற நிலை.